நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியாவை சுத்தமாக வைத்திருக்கும் திட்டம் ஒன்றை பிரதமர் மோடி துவக்கி வைத்திருப்பது தொடர்பிலான செய்திகளும், பல் தரப்பினரின் கருத்துக்களும்.
இவங்க வந்து வெறுமனே வெளியில் இருக்கிற குப்பைகளை எடுத்து விடுவது, கங்கையை புனிதமாக்குவது, இதைத்தான் அவர்கள் மையமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற தூய்மை பணியாளர்களை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை.
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நீதிமன்றம் உடனடியாக பிணை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் அக்கட்சியின் தலைவர்களின் கருத்துக்கள்.
இது வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தடுக்கப்படுகிறது என்பதற்காக நடத்தப்பட்ட அறப்போராட்டம். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மிக விரைவாக அந்த ஜாமீன் அனுமதி கிடைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை சட்டத்தின்படி.
தென்கொரியாவின் இன்ச்சியான் நகரில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த சில தகவல்களும், இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் சுவாமிநாதன்.
போலீசாருடனான மோதல்கள் நடக்கலாம் என்ற அச்சத்துக்கு மத்தியில் ஹாங்காங்கின் பல பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கும் ஜனக்கூட்டத்தின் அளவு மேலும் அதிகரித்திருக்கின்றது. கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் தோட்டாக்களின் பெட்டிகளை போலீசார் அவிழ்த்ததைக் கண்ட பொதுமக்கள் அவர்களுடன் இழுபறியில் ஈடுபட்டதாக செய்திகள் கூறுகின்றன. நகரின் முக்கிய பகுதிகளை கடந்த 5 நாட்களாக ஆக்கிரமித்திருக்கும் ஆட்களை கலந்து செல்ல வேண்டும் என்று முன்னதாக அரசாங்கம் எச்சரித்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு முன்னதாக ஹாங்காங்கின் தலைமை நிறைவேற்று ஆட்சி அதிகாரி சிவாய் லியாங் அவர்கள் பதவி விலகாவிட்டால் அரசாங்க கட்டடங்களை ஆக்கிரமிக்கப் போவதாக மாணவர் தலைவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அரசாங்க பலகங்களை நோக்கிய எந்த நகர்வையும் அனுமதிக்க மாட்டோம் என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள். ஹாங்காங்குக்கான அடுத்த தேர்தல் சுதந்திரமானதாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டங்கள் நடக்கின்றன.
இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாதிகளால் செய்யப்படும் மனித உரிமைகள் மீறல்கள் பற்றிய அதிக அளவிலான புதிய ஆதாரங்களை ஈராக் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. சுமார் 500 பேர்களிடம் எடுக்கப்பட்ட செவிகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஐஎஸ் அமைப்பு பலரை ஒரே சமயத்தில் கொன்றது குறித்தும், பாலியல் அடிமைகளாக பயன்படுத்த பெண்களையும் சிறுமிகளையும் கடத்திச் சென்றது குறித்தும், போராளிகளாக உபயோகப்படுத்த சிறார்களை கடத்தியது குறித்தும் பல விவரங்களை இந்த அறிக்கை தருகிறது. மனித உரிமை மீறல்கள் அமைப்பு ரீதியாக தொடர்ந்து செய்யப்பட்டிருப்பதாகவும், இவற்றில் சில போர்க்குற்றங்களாக இனங்காணப்படலாம் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. அதே நேரம் ஐஎஸ் அமைப்புக்கு எதிராக ஈராக்கிய விமானப்படை நடத்துகின்ற வான் தாக்குதல்களில் அதிக அளவிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டதும் சர்வதேச விதிகளை மீறிய செயல் என்று ஐநா குறிப்பிடுகிறது.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளை நீடித்த தாக்குதலில் இருக்கின்ற முற்றுகைக்குள்ளான சிரியாவின் நகரான கொபானியை விட்டு குருதினத்தவர்கள் ஆயிரக்கணக்கில் தப்பியோடி கொண்டிருக்கின்றார்கள். அநேகமாக அனைத்து மக்களும் எல்லையை கடந்து துருக்கிக்குள் சென்று விட்டதாக சிரியாவின் செயற்பாட்டுக் குழு ஒன்று கூறியிருக்கின்றது. கடுமையான சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா தலைமையிலான படைகள் நகரை பாதுகாத்து வரும் படைகளுக்கு வான் மூலமான ஆதரவை வழங்க வேண்டும் என்று குர்தி இன தலைவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். புதன்கிழமை வான் மூலமான தாக்குதல்கள் நடந்தாலும் அதனால் தீவிரவாதிகளின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை.
தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடக்கவிருந்த நோபல் பரிசு பெற்றவர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்க அரசு தலாய் லாமாவுக்கு விசா கொடுக்க மறுத்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை வேறு இடத்தில் நடத்துவது குறித்து ஏற்பாட்டாளர்கள் யோசித்து வருவதாக கேப்டவுன் மேயர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள தலாய் லாமாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் இந்த மாநாட்டை புறக்கணிப்போம் என்று நோபல் பரிசு பெற்ற பலர் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் தலாய் லாமாவுக்கு தென்னாப்பிரிக்கா 3 முறை விசா தர மறுத்திருக்கிறது. இதற்கு சீனாவின் அழுத்தம் காரணம் என்று கூறப்படுகிறது.
பிரித்தானியாவின் குட்டி இளவரசரான தமது குழந்தை ஜார்ஜை படம் பிடிக்க முயற்சிப்பதை பிரபலங்களை விரட்டி விரட்டி அனுமதியின்றி படம் பிடிக்கின்ற ஒரு புகைப்படக்காரர் நிறுத்தாவிட்டால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக இளவரசர் வில்லியம் மற்றும் அவரது மனைவியான கேம்பிரிட்ஜ் சீமாட்டி ஆகியோரின் சட்டத்தரணிகள் மிரட்டியிருக்கின்றார்கள். முடிந்தவரை தமது குழந்தை இளவயதில் சாதாரண வாழ்க்கையை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முடுக்குரிய இளவரசர்களின் 3வது இடத்தில் இருக்கின்ற போதிலும் குழந்தை ஜார்ஜுக்கு ஏனையவர்களால் பின்தொடரப்படாமல் ஏனைய குழந்தைகளுடன் பூங்காங்களுக்கு சென்று விளையாட சுதந்திரம் தேவை என்று அரச குடும்ப அதிகாரிகள் வாதிடுகின்றார்கள். இளவரசர் ஜார்ஜ் அண்மையில் ஒரு பூங்காவில் தன்னுடைய செவிலித்தாய் மற்றும் மெய்ப்பாதுகாவலுடன் இருந்தபொழுது அங்கு இந்த புகைப்பட பிடிப்பாளரும் காணப்பட்டிருக்கின்றார்.
எபோலா நோய் பரவலை தடுக்க சர்வதேச உதவி தேவை என்று பிரிட்டன் கூறியிருக்கிறது. ஐக்கிய ராஜ்யமும் சியராலியனும் இணைந்து நடத்தும் எபோலா கருத்தரங்கில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலிப் ஹமண்ட், எபோலா நோயை எதிர்கொள்ள கூடுதலான மருத்துவர்களும் செவிலியர்களும் பணமும் தேவைப்படுவதாக கூறியிருக்கின்றார். லைபீரியாவில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் இந்த நோய் பரவல் காணப்படுவதாக எபோலா தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் ஒருங்கிணைப்பாளர் கூறியிருக்கின்றார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இந்தியாவை தூய்மையாக வைத்திருக்கும் திட்டம் ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்துள்ளார். அரசு அலுவலகங்கள், பொது இடங்கள் ஆகியவை உட்பட அனைத்து இடங்களையும் தூய்மையாக வைத்திருப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று அரசு கூறினாலும், இந்த திட்டத்தின் வெற்றி குறித்து கேள்விகளும் எழுந்துள்ளன. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
என்று அழைக்கப்படும் தூய்மையான இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்திற்கான பொது சேவை திட்டப் பணிக்கான பிரச்சாரத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று வியாழன் அன்று புதுடெல்லியில் துவங்கி வைத்தார். காந்தி பிறந்த தினமான இன்று அவரது கனவு திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு முயற்சியாக இந்த பிரச்சாரம் துவக்கப்படும் என்று மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கான உரையில் இதை தெரிவித்திருந்த மோடி, இன்று இதை செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக இந்திய தலைநகர் டெல்லியில் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார். இந்த புதிய பிரச்சார திட்டத்திற்காக இன்று டெல்லியில் அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களில் பாகுபாடு இல்லாமல் எல்லா தரப்பு ஊழியர்களும் அவரவரது அலுவலக வளாகங்களை தூய்மை செய்யும் பணிகளை மேற்கொண்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடியும் டெல்லியில் உள்ள ஒரு காவல் நிலைய வளாக பகுதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று சம்பிரதாய ரீதியில் தெருவை கூட்டும் பணியை செய்தார். பின்னர் டெல்லியின் மையத்தில் அமைந்துள்ள இந்தியா கேட் அருகில் ராஜ்பாத் என்று அழைக்கப்படும் அலங்கரிக்கப்பட்ட தெருவில் நடைபெற்ற கூட்டத்தில் மோடி கலந்து கொண்டார். அப்போது நாட்டை தூய்மைப்படுத்த தேவையான காரணங்களை கூறிய அவர், இதற்கான ஒத்துழைப்பை அனைவரிடமிருந்தும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் அப்போது குறிப்பிட்டார். இந்த முயற்சி அரசியல் லாபத்திற்காக தொடங்கப்பட்டது இல்லை என்றும், இந்த திட்டம் வெற்றி பெற்று அதனால் சுத்தமான நாடு உருவாகும் பட்சத்தில் அதற்கான உரிமையை பாரதிய ஜனதா கட்சி கோராது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இது ஒரு பொதுவான முயற்சி என்றும், நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்திய மக்களின் நலனுக்குமான திட்டம் இது என்பதால் அனைவரும் இதில் பங்கேற்க கோரினார். இந்த திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிறப்பு சின்னம் மற்றும் சிறப்பு வாக்கியத்தை அறிமுகப்படுத்தி பேசிய மோடி, காந்தியின் மூக்கு கண்ணாடி கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சின்னம் குறித்தான அவரது கருத்தை அவர் வெளியிட்ட போது,
சஷ்மா சே காந்தி தேக் ரஹே க்யா கியா க்யா கர் ரஹே ஹோ கைசே கர் ரஹே ஹோ கப் தக் கரோகே.
இந்த மூக்கு கண்ணாடி வெறும் அடையாள சின்னம் மட்டும் கிடையாது, அதன் வழியாக காந்திஜி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மேலும் அது வழியாக அவர் கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க, எப்போ செய்ய போறீங்கன்னு அந்த கேள்விகளும் தொடருது. இதுதான் இந்த மூக்கு கண்ணாடி எல்லாருக்கும் சொல்ற கருத்து. இந்த சிறப்பு சின்னத்தை வடிவமைத்த ஆனந்த இந்த தருணத்துல நான் பாராட்டுகிறேன். அதபோல இந்த பிரச்சாரத்திற்கான அடையாள வாக்கியமாக ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் கிளீன்லினஸ் என்று கொடுத்த பாக்யஸ்ரீயையும் பாராட்ட விரும்புகிறேன் என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. மோடியின் இந்த பொதுவான அழைப்பை ஏற்றுக்கொண்ட பல்வேறு தரப்பு மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மி கட்சியினரும் இணைந்து கொண்டார்கள். அக்கட்சியினர் இன்று டெல்லியில் உள்ள பல முக்கிய பகுதிகளில் சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொண்டார்கள். குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்திய பிரதமரின் இல்லம் அமைந்திருக்கும் பகுதியில் தூய்மை செய்யும் பணியை மேற்கொண்டார். இந்தியாவில் ரயில் நிலையங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் முழுவதையும் தூய்மை செய்யும் நோக்கத்திற்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே நிர்வாகத்தினர் தெரிவித்தார்கள். தொடர்ந்து இதுபோன்ற திட்டப்பணிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர்கள் நம்பிக்கை அளித்தார்கள். எனினும் தமிழகம் உள்ளிட்ட பல தென்னிந்திய மாநிலங்களில் இந்த திட்டம் இன்று பெரிய அளவில் முன்னெடுக்கப்படவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இந்த சுத்தப்படுத்தும் இயக்கம் என்ற முயற்சி மத்திய அரசால் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில், பொது வெளியை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ள மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இதுபோன்று மேலிருந்து எடுக்கப்படும் முயற்சிகள் பலனை தருமா என்று சென்னை சிட்டி கனெக்ட் என்ற சென்னை நகரை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் ஈடுபட்டிருக்கும் தன்னார்வ அமைப்பின் திட்ட இயக்குநர் ராஜ் செருபால் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
இந்த கேம்பெயின் தொடங்கி வைத்தது நல்ல விஷயம் தான். ஏன்னாக்கா எந்த இந்த மாதிரி ஒரு பப்ளிக் விஷயம்னாக்கா நிறைய பொலிட்டிக்கல் வெல் தேவை. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, யூஸ்வலா கிளீன்னஸ்ங்கிறது ஒரு லோக்கல் பிரச்சனை. இப்போ சென்னை கார்பரேஷனா இருக்கலாம், மும்பை கார்பரேஷனா இருக்கலாம், அவங்க நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னாக்கா ஸ்ட்ரீட் கிளீனிங் இதெல்லாம் கார்பரேஷன் கீழே தான் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ லேக் கிளீனிங், இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேஸ் கிளீனிங் எல்லாம் சில சமயம் கார்பரேஷனா இருக்கலாம், சில சமயம் பிடபிள்யூடியா இருக்கலாம், சில சமயம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் தொடங்கி நம்ம இந்தியாவே சுத்தம் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இது சென்டர்ல இருந்து மட்டும் செய்ய முடிய மாதிரி ஒரு இது பிரச்சனை இல்லை. இதுக்கு லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஸ்ட்ரெங்கன் பண்ணி அவங்க கெப்பாசிட்டி பில்ட் பண்ணாதான் நம்ம சிட்டிஸும், அது பஞ்சாயத்தா இருக்கலாம் இல்ல சிட்டி கவர்மெண்டா இருக்கலாம் இல்ல டவுன் பஞ்சாயத்தா இருக்கலாம் டவுன் முனிசிபாலிட்டியா இருக்கலாம், ஆனா லோக்கல் கவர்மெண்ட் ஸ்ட்ரெங்கன் பண்ணாதான் இதுக்கு ஒரு லாங் டேர்ம் தீர்வெல்லாம் காண முடியும்.
உள்ளாட்சி சபைகள் மற்றும் இந்த நகராட்சி சபைகள் போன்றவைகளின் இந்த விஷயத்திலே அவைகளின் திறனை மேம்படுத்த வேண்டும், அல்லது அவர்களுக்கு இந்த சுத்தமாக வைத்திருக்க தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். என்ன இப்பொழுது அந்த விஷயத்திலே பிரச்சனைகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்?
வெளியூர்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க லோக்கல் பாடியில நிறைய அவங்களுக்கு பவர் இருக்கு. நீங்க இப்ப செக்ரிகேட் பண்ணாம குப்பையை கொடுத்துட்டீங்கன்னாக்கா சோல் கொரியால உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அதை நீங்க அப்படி கொடுக்காம இருந்தா உங்களுக்கு பனிஷ் பண்ற மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி இருக்கும். இந்த நிறைய நம்ம லோக்கல் கவர்மெண்ட்னா ரொம்ப நம்ம ஊர்ல பவர் கம்மி, அவங்களால ரொம்பலாம் செய்ய முடியல, அது நம்பர் ஒன் இஷ்யூ. அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னாக்கா லோக்கல் கவர்மெண்ட்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது எதுக்கு எடுத்தாலும் ஃபைனான்சிங் எக்ஸெட்ரா நிறைய விஷயத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போய் பர்மிஷன் கேட்டு எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. இன்னொன்று என்னாக்கா ஸ்ட்ரீட்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா லிட்டரிங், இப்போ நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லுவோம் சிங்கப்பூர் போனால் நீங்கள் லிட்டர் பண்ணால் உங்களை பிடிப்பாங்க, இல்லை லண்டன் போனால் குப்பையை போட முடியாது ரோட்டில் அப்படிங்கிறதெல்லாம், அதுக்கெல்லாம் லோக்கல் கவர்மெண்ட் கெப்பாசிட்டி வேணும் இல்லையா?
உள்ளாட்சி மன்றங்களுக்கு நிதி வேண்டும், உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இது தவிர மக்கள் இந்த பொது வழியை எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த பொது வழியை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து மக்களுக்கே வந்து ஒரு மன பிரச்சனைகள் இருப்பதாக, அதாவது ஆட்டிடியூடினல் பிரச்சனைகள் இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். அதை சுத்தமாக வைத்துக் கொள்வதில்லை.
ஏன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது சிக்கன் அண்ட் எக் க்வெஸ்சன் வாங்கல, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுமா இல்லை கெப்பாசிட்டி வருமா? தப்பா இப்போ ஒரு இப்போ நீங்கள் ரோட்ல இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் எடுத்து பாருங்க, நீங்கள் ரோட்ல நடந்து ஒரு நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்க, உங்கள் கையில் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஏதாவது இருக்குன்னு வச்சுங்க, அதை போடுறதுக்கான ஒரு இடம் கூட இருக்காது நிறைய நாட்டில். இப்போ சென்னையில் கூட பார்த்தீங்க எந்த ஊர்லனா போய் பாருங்க ஒரு டஸ்ட்பின் கூட இருக்காது, அது இருந்தாலும் அது ஓவர் ஃப்ளோ ஆகி எல்லா இடத்துலையுமே மட்டமான இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா ஆட்டிடியூட் சேஞ்ச் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட், அது இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆட்டிடியூட் நான் இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் இல்லை உங்கள் மாதிரி உங்கள் லிஸ்னர்ஸ் நிறைய பேர் யாருமே ரோட்டில் குப்பை போடணுங்கிறத விரும்பலை. ஆனால் அப்படி நான் விரும்பினா கூட ஒழுங்கான இடத்துல போடணும்னா கூட அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ நம்ம ஆட்டிடியூடை ஒரு தனி வேக்யூமில் பார்க்கக்கூடாது. ஆட்டிடியூட் முக்கியம், கெப்பாசிட்டி முக்கியம், ரோட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம்.
இது தவிர இந்த மக்கள் வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது வறுமை நிலை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த விஷயத்திற்கு அவர்கள் முன்னுரிமை தரமாட்டார்கள்.
அதுவும் ஆக்சுவலாக வறுமை கூட பாவர்ட்டி கூட அதுக்கு காரணம் கிடையாது. நிறைய இடத்துல நாங்கள் இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில ஆராய்ச்சி செஞ்சது என்ன கிடைச்சாங்கன்னாக்கா இப்போ ஸ்லம்ஸ் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீட் எல்லாம் கிளீனாக வைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் இடத்துல குப்பை பொறுக்கிறதுக்கு யாருமே வரல, அது அவங்க கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம என்ன என்ன ஒரு ஒரு சிட்டியில் நம்ம ஒவ்வொரு இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு லோக்கலான மாதிரி ஆட்டிடியூட் பிரச்சனையாக இருக்கலாம், அது கெப்பாசிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் கொடுத்தா தான் நடக்கும்.
சென்னை சிட்டி கனெக்ட் என்ற தன்னார்வ அமைப்பின் திட்ட இயக்குனர் ராஜ் செருப்பால், மோடி இன்று முன்னெடுத்திருக்கும் இந்த முயற்சி குறித்து துப்புரவு பணியில் பெரும்பான்மையாக ஈடுபடும் அருந்ததியர்களின் ஒரு அமைப்பான ஆதி தமிழர் பேரவையின் தலைவர் இரா அதியமான் அவர்களிடம் கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
தூய்மையான இந்தியா என்பது இவங்க வந்து வெறுமனே வெளியில் இருக்கிற குப்பைகளை எடுத்து விடுவது, சுத்தப்படுத்துவது, கங்கையை புனிதமாக்குவது, இதைத்தான் அவர்கள் மையமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற தூய்மை பணியாளர்களை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே கையால் மலமல்லும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அப்படிப்பட்ட தொழிலை யாரும் செய்வதில்லை என்று ஒரு தவறான புள்ளி விவரங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தூய்மை பணியாளர்களுடைய நிலை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் மிக மிக மோசமாக இருக்கிறது. அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் குறைந்தபட்சமாக அவர்களுக்கு அந்த கையுறை, காலுக்கு உரைகள் அல்லது செருப்பு அல்லது ஷூ அல்லது முகமூடி என்கின்ற இந்த குறைஞ்சபட்ச வசதிகளை கூட இங்கே இருக்கிற அந்த உள்ளாட்சி துறையில் இருக்கிற அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு செய்து தருவதில்லை. அதை கூட குறைஞ்சபட்சம் செய்யாமலும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நகராட்சியில 2000 பேர் பணியாளர்கள் இருந்தால் அதுல ஏறத்தாழ 300 பேர் மட்டும்தான் நிரந்தர பணியாளர்களாக இருக்கிறார்கள். மீதம் இருக்கிற அத்தனை பேரும் வெறும் ஒப்பந்த பணியாளர்களாகவும் வெறும் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கொடுப்பதாகவும் தான் இந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மோசமாக ஊராட்சி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளிலே இருக்கிற அந்த ஒப்பந்த பணியாளர்கள் மாதம் ஒரு முறை அவர்களுடைய சம்பளம் வெறுமனே 358 ரூபாய் மட்டும்தான். இப்படி மோசமாக அந்த தூய்மை பணியாளர்களை வைத்துக் கொண்டு இந்தியாவை சுத்தப்படுத்தி விடுவோம் என்று இவர்கள் அறிவித்திருப்பது உண்மையிலே இது மக்களை ஏமாற்றுகிற அல்லது உலகை ஏமாற்றுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்குமே தவிர அது எங்கிருந்து எப்படி தொடங்குவது என்கிற அடிப்படை திட்டம் கூட இவர்களிடம் கிடையாது.
நீங்க சொன்னீங்க கையால் மலம் அள்ளும் பழக்கம் இன்னமும் இந்தியாவிலும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, அதில் லட்சக்கணக்கானவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியானவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு?
இப்படிப்பட்ட பணியாளர்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமே ஏறத்தாழ ஒரு 500,000 பேர் இருக்கிறார்கள்.
இப்போ நீங்க அந்த 500,000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது வந்து மொத்த துப்புரவு பணியாளர்களுடைய எண்ணிக்கையா இல்லது நீங்க கையில் மலம் அள்ளுபவர்களுடைய எண்ணிக்கையா?
துப்புரவு பணியாளர்களையும் கையால் மலமள்ளும் பணியாளர்களையும் இந்தியாவிலே பிரித்து பார்க்க வாய்ப்பே இல்லை. துப்புரவு பணியாளர்கள் என்று சொன்னாலே இந்தியாவை பொறுத்தளவு குப்பைகளோடு சேர்ந்து மனித கழிவுகளையும் அள்ளுகிற அந்த வேலையை இவர்கள் செய்தே ஆக வேண்டும்.
இல்லை, கையால் மலம் அள்ளும் பழக்கத்தை முற்றிலும் ஒழித்து விட்டோம், அந்த பணியில் இப்பொழுது யாரும் ஈடுபடுத்தப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை அரசு தரப்பு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. அந்த வாதம் எப்படி முன்வைக்கப்படுது? அப்போ நீங்க சொல்றது உண்மைன்னா அவங்க எப்படி அதை சொல்றாங்க?
இப்போ நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனம் இந்திய ரயில்வே, இந்திய ரயில்வேல 42,00,000 பேர் வேலை செய்கிறார்கள். இந்த 42,00,000 பேர் வேலை செய்கிற அந்த நிறுவனத்தில் இன்றைக்கும் அதுல இருக்கிற கழிவறைகள் அந்த தண்டவாளங்களிலே கொட்டப்படுகிறது. அங்க கழிவு வந்து வெளியில அதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப என்ன, அந்த ரயில் புறப்படும் போது அந்த தண்டவாளத்துல அத்தனை கழிவுகளும் அங்கே கிடைக்கும். இந்த கழிவுகளை இவர்கள் எப்படி அகற்றுகிறார்கள்? அது மனிதன் தான் போய் அகற்றிக் கொண்டிருக்கிறான் இன்றைக்கு வரைக்கும். ஆக ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல இதை போய் ஏன் மனிதன் கையால் மனிதனை அகற்றுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது, நீங்களே இதை செய்கிறீர்கள் என்று ரயில்வே துறையை கேட்டால், அப்படி வேலை செய்பவர்கள் எங்களுடைய நிர்வாகத்திலே நாங்கள் பணியில் வைக்கவில்லை என்ற ஒரே பதிலை சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த வேலை செய்கிறவர்கள் யார் என்றால், அதற்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் வேற ஒப்பந்தம் கொடுத்து அதுல நிரந்தர பணி அல்லாதவர்களை அதில் வைத்து அவர்களை வைத்து அதை எடுக்க வைக்கிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்ட இதுல தொழிலாளர்களை வைக்கவில்லை என்ற பதிலோடு அவர்கள் நின்று விடுகிறார்கள். ஆனால் அதை செய்பவர்கள் யார்? இங்கே இருக்கிற மனிதர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் அதில் அதிகமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக முதலில் இந்த ரயில்வேயில் இதை ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும்.
ஆதி தமிழர் பேரவையின் தலைவர் இரா அதியமான். இந்தியாவை சுத்தமாக வைத்திருக்கும் முகமாக இந்திய அரசு முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை மக்களிடம் எடுத்துச் செல்லும் பிரச்சார உத்தியில் டெல்லியில் உள்ள தேசிய நாடகப் பள்ளியும் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி துவக்கியுள்ள இந்த பிரச்சார திட்டத்திற்கான யுக்திகள் பல்வேறு முறைகளில் வகுக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் அத்தகைய முயற்சிகளில் ஒரு அம்சமாக தேசிய நாடக பள்ளி சார்பிலும் சிறப்பு வீதி நாடகங்கள் வடிவமைக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. இதன் கூடுதல் விவரம் கூற கூறி தேசிய நாடக பள்ளியில் ஒளிப்பதிவுத்துறையின் தலைவராக உள்ள மனோகரிடம் கேட்டேன்.
தூய்மை என்ன? தூய்மைன்றது வெறும் வந்து சும்மா கூட்டி பெருக்கி இடத்தை சுத்தமாக்குறது மட்டும் கிடையாது, மனசு சுத்தமா வச்சுக்கிறது பெரிய தூய்மை. சோ இத வந்து ஒரு தீமா வச்சு அவங்க ஒரு பிளே பண்ணிருக்காங்க. அது இந்த பிளே வந்து நாளைக்கு தசரா அந்த ராவணரை எரிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து ராவணனே திருப்பி வந்து அவரு சொல்றாரு, நீங்க வந்து என்ன எரிக்கிறீங்களே, இப்போ இவ்வளோ குப்பையில் வந்து என்ன கொண்டாந்து வச்சிட்டீங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட முதலாம் ஆண்டு மாணவர்கள் தீம் டெவலப் பண்ணி ஒரு 7 நிமிஷம் 5-7 நிமிஷத்தில் ஒரு நல்ல ஸ்கிட் பண்ணியிருக்காங்க
என்றார் தேசிய நாடகப் பள்ளியில் ஒளிப்பதிவுத்துறையின் தலைவராக இருக்கும் மனோகர். மாசு கட்டுப்பாட்டுக்கு உதவி செய்யும், தூய்மை தொடர்பான விழிப்புணர்வை உண்டாக்கும் இந்த மாணவர்கள் இத்தகைய செயற்பாட்டை எவ்வாறு கருதுகிறார்கள் என்பது குறித்து அந்த நாடகப் பள்ளியின் மாணவர்களில் ஒருவரான அறிவழகனிடம் பேசினேன்.
இந்தியாவில் இருக்கிற பல கிராமங்களில் எழுத்தறிவில்லாத ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு இன்றைக்கும் கரண்ட் இல்லாத ஊர்களும் உண்டு, கிராமங்களும் உண்டு. இன்னும் டிவி இல்லாத வீடுகளும் உண்டு, இன்னும் ரேடியோ பயன்படுத்துகிற வீடுகளும் உண்டு, நிறைய பயன்படுத்தாத ஆட்களும் உண்டு. எப்படி ஆப்ரேட் பண்ண, மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியாத ஆட்களும் உண்டு. அந்த ஆட்களுக்கு கூட எங்களுடைய வீதி நாடகம் மூலமாக இந்த கருத்தை நாங்கள் போய் சேர்த்துவோம். இது போல் பல விஷயங்களில் நாங்கள் செய்வோம். இந்தியாவினுடைய வல்லரசு போக்குல எங்களுடைய பங்கு பெரிய பங்கா இருக்கும்
என்றார் தேசிய நாடகப் பள்ளியில் நடிப்பு படிக்கும் மாணவரான அறிவழகன். இதே சமயம் இந்தியாவில் துவங்கப்பட்டுள்ள இந்த புதிய முயற்சியினால் தூய்மை செய்ய பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு தட்டுப்பாடு உருவாகியுள்ளதாகவும் வணிகர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக தென்னஞ்சீவு துடைப்பம், ஜப்பான் நாட்டு சிமோகா துடைப்பம் போன்ற பொருட்களுக்கு அதிக அளவில் கிராக்கி இருப்பதாக டெல்லியை சேர்ந்த வியாபாரி ஒருவர் தெரிவித்தார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். நேயர்களே, நாட்டை சுத்தமாக வைத்திருக்க இந்திய அரசு முன்னெடுத்துள்ள இந்த நடவடிக்கை குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக எங்களுக்கு அனுப்பலாம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிணை வழங்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புதுடில்லியில் போராட்டம் ஒன்றை நடத்தினார்கள். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா.
அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய தலைநகர் புதுதில்லியில் இன்று வியாழனன்று உண்ணாவிரத மௌன அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே அமைந்துள்ள காந்தி சிலைக்கு முன்பாக நடைபெற்று வந்த இந்த ஒருநாள் போராட்டத்தில் இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் சேர்ந்த அதிமுக கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதுவரை தமிழ்நாட்டிற்குள் மட்டுமே நடைபெற்று வந்த இதுபோன்ற போராட்டங்கள் நாடு முழுவதும் விரிவுபடுத்த அந்த கட்சியினர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் சூழலில் இன்றைய இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் என்று அதிமுக கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் குழுவின் தலைவர் வேணுகோபால் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது இன்றைக்கு நடந்த உண்ணாவிரதமானது நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை மற்றும் மக்களவை சேர்ந்த 46 உறுப்பினர்கள் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்தோம். ஏனென்றால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது பெயில் அந்த பிணையானது வேண்டுமென்றே கால தாமதம் படுத்துவதாக எங்களுக்கு தெரிகின்றது. ஏனால் இது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக எங்களுக்கு தெரிகின்றது. ஏனென்றால் அன்று அவர்கள் அந்த பெயில் அனுமதிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நாளானது சனிக்கிழமையாகும். அதைத் தொடர்ந்து தசரா விடுமுறை வருகிறது. எனவே இது வேண்டுமென்று மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தடுக்கப்படுகிறது என்பதற்காக நாங்கள் நடத்தப்பட்ட அறப்போராட்டம். அதனால் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மிக விரைவாக அவர்களுக்கு அந்த ஜாமீன் அனுமதி கிடைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை சட்டத்தின்படி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
உங்கள் கருத்து ஒரு புறம் இருக்க, நீதிமன்றம் ஒரு மனுவை தள்ளுபடி செய்கிறது அல்லது அந்த மனுவை ஒத்திவைக்கிறது என்றால் அது அந்த நீதிமன்றத்தின் முடிவு அல்லவா? இந்த போராட்டம் நீதிமன்றத்தின் முடிவினை விமர்சிக்கிற மாதிரி இல்லையா?
நாங்கள் விமர்சிக்கவில்லையே, அதான் சொல்கிறோம் உங்களுக்கு. அதாவது சனிக்கிழமை ஏன் இருக்க வேண்டும்? மற்ற நாட்களை விட்டு ஏன் சனிக்கிழமை அடுத்த நாள் தொடர்ந்து விடுமுறை வருகிறது என்பதற்கு தெரியாதா நீதிமன்றத்துக்கு? அதுதான் இது விமர்சனத்துக்கு உட்பட்டது அல்ல என்று நான் நினைக்கிறேன்
என்றார் அதிமுக கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் குழு தலைவர் வேணுகோபால். தண்டனை பெற்று சிறையில் உள்ள தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு அடுத்த வாரம் பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா. அடுத்து ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த சில தகவல்கள். அந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி ஒரு சாதனையை படைத்துள்ளனர். ஆடவர் ஹாக்கி தங்கம் வென்று அடுத்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். கூடுதல் விவரங்களுடன் மீண்டும் சங்கீதா.
தென்கொரியாவின் இன்ச்சியான் நகரில் நடைபெற்று வரும் 17வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானை 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஆடவர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இதன் மூலம் 2016 ரியோ டி ஜெனரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இந்த போட்டியின் முழு நேரமான 70 நிமிடங்களில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டு சமநிலையில் இருந்தன. இதையடுத்து முடிவு பெனால்டி முறையில் முடிவானது. அதில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக 4-2 எனும் கணக்கில் வென்றது. ஆட்டத்தின் முதல் பகுதியில் பாகிஸ்தானின் அணியின் ரிஸ்வான் முகமது ஒரு கோல் அடிக்க பாகிஸ்தான் 1-0 எனும் கணக்கில் முன்னிலை பெற்றது. பின்னர் 28வது நிமிடத்தில் இந்தியாவின் கொத்தஜித் சிங் ஒரு கோல் அடிக்க இரு அணிகளும் 1-1 என்ற சமநிலை பெற்றன. முழு ஆட்ட நேரத்திலும் இதே நிலை தொடர்ந்ததால் போட்டியின் முடிவு பெனால்டி முறைப்படி முடிவானது. இதேவேளை தடகள போட்டிகளில் இந்திய அணியினர் மேலும் ஒரு சாதனையை படைத்துள்ளனர். மகளிருக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தொடர்ச்சியாக 4வது முறையாக அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இன்ச்சியானில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் தங்கம் வென்றது மட்டுமல்லாமல் தமது சாதனையையும் முறியடித்துள்ளனர். கடந்த 2010 குவாங்சோ போட்டியில் 400 மீட்டர் தொடரோட்டத்தை இந்திய மகளிர் அணியினர் 3:29.2 ஓடி புதிய ஆசிய விளையாட்டுப் போட்டி சாதனையை நிகழ்த்தினர். எனினும் இன்று பிரியங்கா பவார், டிண்டு லூகா, மன்தீப் கவுர் மற்றும் எம் ஆர் பூவம்மா அடங்கிய 4 அணி அந்த ஓட்டத்தை 3:28.68 ஓடி தமது முந்தைய சாதனையை முறியடித்தனர். இந்த போட்டியில் ஜப்பான் வெள்ளிப்பதக்கத்தையும் சீனா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றன. எனினும் ஆடவர் 400 மீட்டர் தொடரோட்டத்தில் இந்திய அணியினர் 4வது இடத்தையே பெற்றனர். நடைபெற்று வரும் இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சீனா தொடர்ந்து பதக்கப்பட்டியலின் முதலிடத்தில் உள்ளது. இதுவரை 142 தங்கம் உட்பட சீனா 322 பதக்கங்களை பெற்றுள்ளது. இந்தியா 9 தங்கப்பதக்கம் உட்பட 55 பதக்கங்களை வென்றுள்ளது. இலங்கை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்றுள்ளது. அந்த அணியினர் பெற்றுள்ள ஒரே பதக்கம் இதுதான்.
இதே ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிருக்கான குத்துச்சண்டையில் வெண்கலப் பதக்கம் வென்றிருந்த இந்தியாவின் சரிதா தேவி அதை பெற்றுக்கொள்ள மறுத்துள்ளது குறித்து அர்ஜுனா விருது பெற்றவரும் இந்தியாவின் சார்பில் ஒலிம்பிக் போட்டியில் குத்துச்சண்டையில் பங்கு பெற்றவருமான வி தேவராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
அதாவது அபிஷியலா பார்த்தோம்னா இது தவறான விஷயம் தான். பட் ஆனா ஸ்போர்ட்ஸ்மேனா பார்த்தோம்னா இது ஒரு வருஷமா வந்து அவங்க குழந்தைய கூட பாக்காம ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து வின் பண்ண போட்டு அதை வந்து டீசன்ட் ராங்கா கொடுத்ததால அந்த பாதிப்பெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கோம். பட் ஆனா அந்த பெண்ன்றதால அதை அவங்க வெளிப்படுத்தின முறை வந்து ஒரு விதத்துல சரிதான். அவங்களோட துணிச்சல பாராட்டணும். ஏன்னா மேல் பாக்ஸர் கூட இந்த அளவுக்கு போல்டா பண்ண மாட்டாங்க. பட் அதே நேரத்துல ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா இது தப்பு. விளையாட்டு உலகத்துல இது நன்றினே தான் இருக்குது. எஸ்பெஷலி ஹோஸ்ட் கண்ட்ரி அதாவது நடத்தவங்க அவங்க எல்லாத்திலும் வெற்றி பெறணும். அதுக்கு வந்து அவங்க சரியாக தயார்படுத்திக்கணும். கலந்துகிறவங்களை வந்து வேண்டுமென்றே அவங்களை தோற்க வைத்து விட்டு இவங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். பட் ஆனா ஸ்போர்ட்ஸ்மேனா எனக்கு வந்து ரொம்ப நானா பாதிக்கப்பட்டுக்கிறேன் பார்த்தப்போ அவங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்கன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது.
சரிதா தேவி பக்கம் வந்து நீங்க சொல்ற மாதிரி பல நியாயங்கள் இருக்கலாம். போட்டியில் அவர்கள் ஜெயித்ததாக உங்களை போன்றவர்கள் கருதலாம். ஆனாலும் ஒரு சர்வதேச விளையாட்டு அரங்கில் ஒரு பதக்கம் அளிக்கின்ற அந்த விழாவில் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு புறக்கணிப்பது சர்வதேச சமூகத்தால் வந்து இந்திய விளையாட்டுத்துறை அல்லது இந்திய விளையாட்டு வீரர்கள் எப்படி பார்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
முந்திலாம் வந்து இந்தியாவில வந்து மெடல் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பட் ஆனா இப்ப வந்து நிறைய இடத்துல சாதிக்கிறாங்க. அதை வந்து உண்மையாவே அவங்க திறமையை வெளிப்படுத்துறப்போ அதை வந்து ஏமாற்றுறது சீட்டிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்றப்போ அவங்களை எதிர்ப்பு. பட் அதே நேரத்துல இந்தியன் டீமோட கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் அபிஷியல்ஸ் போயிருக்காங்க. இந்த பாக்ஸிங் பெடரேஷனு ஏற்கனவே ஒலிம்பிக்ஸ்ல வந்து நம்ம விகாஸ் கிருஷ்ணன் வின் பண்ணவங்கள யூஎஸ்ஏ அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி டீசனே மாத்தினாங்க. பட் ஆனா நம்ம ஒலிம்பிக் அசோசியேஷனும் நம்ம பாக்ஸிங் பெடரேஷன் ஆளுங்களும் அங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்றதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா ஒரு $500 கட்டி உடனே ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தா அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதாவது அந்த டீசனை வந்து ரிவ்யூ பண்ணி வீடியோல பார்த்து மறுபடியும் அந்த டீசனே சேஞ்ச் பண்ணி சரிதா தேவி வெற்றி பெற்ற மாதிரி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா அந்த $500 கட்டுறதுக்கு கூட அங்க பாக்ஸிங் பெடரேஷன் ஆளுங்களோ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆளுங்களோ அங்க கிடையாது. அந்த $500 வந்து இந்த சரிதா தேவியும் அவங்க ஹஸ்பண்டும் ட்ரஸ்ட் கிட்ட தான் கடன் வாங்கி கட்டிருக்காங்க. அது கூட லேட் ஆயிடுச்சு, நீங்க அதை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இந்த இது வந்து பியூர்லி இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனும் இந்தியன் பாக்ஸிங் பெடரேஷனுடைய அலட்சியம் தான் காரணம் நான் சொல்லலாம்.
இப்ப சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போகதா அறிவிச்சிருக்காங்க. அப்ப இவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதில் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படின்னு கருதி சரிதா தேவி மீதான ஒழுங்கு நடவடிக்கை நிறுத்தப்படுவதற்கோ அல்லது அவருக்கு தண்டனை அளிக்கப்படாமல் இருப்பதற்கோ வாய்ப்பு இருக்கிறது?
இது வந்து அமைச்சபல்லாத முடிப்பாங்க. ஏன்னா அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. டீசன் வந்து ராங் அது. ஏன்னா இதை வந்து பெருசு பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே விசிபிள் அதாவது எல்லாருக்குமே கிளியரா தெரிகிற விஷயம். அதாவது இந்த பொண்ணு வந்து வேர்ல்ட் சாம்பியன், அதே மாதிரி காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட், நல்லா போட்ட பொண்ணை வந்து தோக்க வச்சிருக்காங்க. சோ அந்த வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவங்க தப்பு பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. அதனால வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் ஒரு ஃபார்மாலிட்டியா ஒரு ஃபைன் எல்லாம் போட்டுட்டு, ஏன்னா இப்போ இந்தியா மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா 2 இந்தியா வந்து பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ இப்பதான் அந்த பாக்ஸிங் இந்தியாக்கும் சொல்லிட்டு புதுசா இப்போ இந்த ஏசியன் கேம்ஸ் போறதுக்கு ஒரு 4 முன்னாடிதான் கொடுத்தாங்க, அப்ளிகேஷனே கொடுத்தாங்க. சோ மறுபடியும் பேன் பண்ணுவாங்க, இவங்க மேல ஒழுங்கு நடக்க எடுப்பாங்கலாம் எனக்கு எடுக்கிற மாதிரி தெரியாது. பட் அதே நேரத்துல இது ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க, அதாவது வார்னிங் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
இப்ப இந்திய அரசாங்கமோ இல்ல இந்திய விளையாட்டு அமைச்சகமோ இது வரைக்கும் எந்த கருத்தும் வெளியிடலையே.
இந்தியாவை பொறுத்த வரையும் மத்த நாடுகளுக்கு இருக்கிற ஒரு தைரியமோ துணிச்சலோ இந்தியாவுக்கு கிடையாது. ஏன்னா இந்தியாவால அப்பனா உள்நாட்டு பிரச்சனை அதாவது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரச்சனையும் வயவே அவங்களால தீர்ப்பு வைக்க முடியல.
இந்தியாவின் முன்னாள் ஒலிம்பியனும் குத்துச்சண்டை வீரருமான வி தேவராஜன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.